It's story time.
கெட்ட தேவதையோட சாபத்தினால ஒரு இளவரசனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹங்கேரி நாட்டோட ஒரு பகுதியை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அவன் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்ததுனால ராஜாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அதே நேரம் ராஜாவுக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த இளவரசன் மேலே இருந்த ஒரு சாபம். ஒரு தடவை அந்த ராஜா காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தப்போ வாயை கொப்பளிச்சு அங்கே இருக்கிற ஒரு கல்லு மேலே துப்பினாரு. அந்த கல்லு மேலே ஒரு கெட்ட தேவதை ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தேவதைக்கு ஏற்கனவே தண்ணினா ரொம்ப அலர்ஜி, தண்ணியில் தான் உன்னோட உயிர் போகும் அப்படின்னு ஒரு மந்திரவாதி அந்த தேவதைக்கு ஒரு சாபம் கொடுத்திருந்ததுனால அது தம்மேல தண்ணி படாமல் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ராஜா கொப்பளிச்ச தண்ணிய தம் மேல துப்பின உடனே அந்த தேவதைக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அது உடனே ராஜா கிட்ட சொல்லிச்சு, உனக்கு பிறக்க போற இந்த நாட்டோட இளவரசன் தரையில கால் படுற வரைக்கும் தான் உன் கூட இருப்பான், அதுக்கப்புறம் அவன் என்னோட அடிமை. நீ என் மேல துப்பின எச்சல் தண்ணிக்கும் சேர்த்து அவனுக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட பதிலுக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம உடனே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு.
இது நடந்து 2 வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். தேவதை கொடுத்த சாபம் ராஜாவோட மனசுலேயே இருந்ததுனால இளவரசன் பிறந்ததுக்கு அப்புறமா அவனோட கால்கள் தரையில் படாம யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே அவரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாரு.
இளவரசன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா 4 பக்கமும் சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை அவர் தயார் செஞ்சு இளவரசனுக்கு கொடுத்தாரு. இளவரசன் அரண்மனைக்குள்ள எங்க போறதா இருந்தாலும் அந்த சக்கர நாற்காலியில போக ஆரம்பிச்சான். இளவரசனுக்கு பக்கத்திலேயே எப்பவும் 5-6 காவல் வீரர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை இளவரசனோட கால்கள் தரையில படாம பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான். இளவரசன் இப்ப நல்லா வளர்ந்து ஒரு அழகான இளைஞனா மாறியிருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. வேட்டையாடுறதுக்கு அவன் கிளம்பும் போது காவல் வீரர்கள் இளவரசனை சக்கர நாற்காலியிலேந்து குதிரை மேலே ஏத்தி விடுவாங்க. வேட்டையை முடிச்சிட்டு அவன் அரண்மனைக்கு திரும்ப வந்ததும் குதிரையிலேந்து மெதுவா அவனை இறக்கி மறுபடியும் சக்கர நாற்காலியில உட்கார வச்சிடுவாங்க. இளவரசன் காட்டுக்கு வேட்டையாட போனாலும் அவன் கூடவே எல்லா பக்கமும் காவல் வீரர்கள் இருப்பாங்க. இளவரசனுக்கும் இப்ப தனக்கு இருக்கிற சாபம் தெரிஞ்சதுனால அவன் ரொம்பவே பொறுப்போட நடந்துகிட்டான். தன்னோட கால்கள் தரையில படாம பார்த்துக்கிட்டான். ராஜாவும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட தேவதை கொடுத்த சாபத்தை பத்தி நினைக்காம சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளவரசன் காட்டுக்கு மறுபடியும் வேட்டையாட கிளம்பினான். இந்த தடவை காட்டிலேயே 4-5 நாள் தங்கி இருந்து வேட்டையை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அரண்மனைக்கு திரும்ப வர்ற மாதிரி அவன் ஒரு திட்டம் வச்சிருந்தான். ராஜா அவங்கிட்ட, நீ ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு நடுவில் தங்க வேண்டாம், காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஏரியில நமக்கு சொந்தமான ஒரு பெரிய மாளிகை இருக்கு, அந்த மாளிகையில தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் வேட்டையை முடிச்சிட்டு மறுபடியும் அந்த மாளிகைக்கே வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தடவை இளவரசனோட அவனோட நண்பர்களும் வேட்டையாட வந்திருந்தாங்க. இளவரசன் கூட காவலுக்கு இருக்கிற வீரர்களுக்கு இளவரசனோட நண்பர்களை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் அந்த காவல் வீரர்களோட முக்கியமான வேலையே இளவரசனோட கால்கள் தரையில படாம பார்த்துக்கிறது தான். ஆனா இளவரசன் கூட இருக்கிற அவனோட நண்பர்கள் காவல் வீரர்கள் அவங்களோட வேலையை செய்ய விடாம இளவரசனை சுத்தியே நிப்பாங்க. சில சமயம் அவங்க காவல் வீரர்கள் கிட்ட, இளவரசனோட கால்கள் தரையில படாம நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எங்களை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி தகராறும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா காவல் வீரர்களுக்கு முக்கியமான வேலையே இளவரசனோட கால்கள் தரையில படாம பாத்துக்கிறது தாங்கிறதுனால அந்த காவல் வீரர்கள் இளவரசனோட நண்பர்கள் சொன்னதுக்கு ஒத்துக்கல. இதனால இளவரசனோட நண்பர்களுக்கும் அந்த காவல் வீரர்களுக்கும் எப்பவும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போதெல்லாம் இளவரசனை சுற்றி காவல் வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. காவல் வீரர்களுக்கு பின்னாடி இளவரசனோட மற்ற நண்பர்கள் எல்லாரும் கூட்டமாக வருவாங்க. இந்த தடவை காட்டுக்குள்ளேயே 5 நாள் தங்கியிருந்து வேட்டையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்ப வர்றதா இளவரசன் முடிவு செஞ்சிருந்தான். காட்டுக்கு நடுவில் இருந்த ஏரியில அரண்மனைக்கு சொந்தமான மாளிகையிலேயே அவங்க தங்கிக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிட்டு சாயந்தரம் பொழுது இருட்டுற நேரத்துக்கு அவங்க மறுபடியும் அந்த மாளிகைக்கே வந்துடுவாங்க. இந்த தடவையும் ஒவ்வொரு நாளும் இளவரசனோட நண்பர்களுக்கும் காவல் வீரர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இளவரசன் தான் அப்பப்போ தலையிட்டு 2 பக்கமும் இருக்கிறவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்படியே 4 நாள் வேட்டை முடிஞ்சிச்சு. நாளைக்கு 1 நாள் மட்டும் வேட்டையை முடிச்சாச்சுன்னா நேராக அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு காவல் வீரர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 4வது நாள் வேட்டையை முடிச்சிட்டு இளவரசனும் அவனோட நண்பர்களும் காவல் வீரர்களும் ஏரிக்கு நடுவில் இருந்த அந்த மாளிகைக்கு திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்த பாதை ரொம்ப குறுகலாக இருந்ததுனால முதல்ல இளவரசனோட குதிரையும் அதை தொடர்ந்து காவல் வீரர்களோட குதிரைகளும் அதுக்கு பின்னாடி இளவரசனோட நண்பர்களோட குதிரைகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குறுகலான பாதை வழியாக எதிரில் ஒரு கரடி வந்துகிட்டு இருந்துச்சு. இளவரசனோட குதிரையை பார்த்ததும் பயந்து போய் கரடி வேகமாக ஓட ஆரம்பிச்சுது. ஆனால் கரடியை பார்த்து பயந்ததில் இளவரசனோட குதிரை இளவரசனை கீழே தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஓடிடுச்சு. குதிரை மேலேந்து கீழே விழுந்த இளவரசன் கிட்ட பின்னாடி வந்த காவல் வீரர்களும் அவனோட நண்பர்களும், நீங்களா எழுந்திருக்க வேண்டாம், நாங்கள் வந்து உங்களை தூக்கி வேற ஒரு குதிரையில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இளவரசன் தானே எழுந்திருச்சு நின்னான். இளவரசனோட கால்கள் தரையில் பட்ட உடனேயே கெட்ட தேவதை கொடுத்த சாபம் பலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பனி படலம் உருவாயிடுச்சு. ஒருத்தரை ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாத மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே புகையாக இருந்துச்சு. காவல் வீரர்களும் இளவரசனோட நண்பர்களும் அவங்க அவங்க குதிரையிலேந்து இறங்கி இளவரசன் கீழே விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி ஓடினாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே புகை மண்டலமாக இருந்ததுனால அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கிட்டு அவங்களும் கீழே விழுந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லா குழப்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அங்கே இருந்த பனிப்படலமும் மறைஞ்சு போச்சு. இப்போ அங்கே காவல் வீரர்களும் இருந்தாங்க, இளவரசனோட நண்பர்களும் இருந்தாங்க. ஆனால் இளவரசன் மட்டும் காணாமல் போயிட்டான். இவ்வளவு வருஷம் பத்திரமா பார்த்துக்கிட்ட இளவரசன் இப்போ திடீர்னு காணாமல் போனதும் காவல் வீரர்களுக்கு இளவரசனோட நண்பர்கள் மேலே கோபம் வந்துருச்சு. இளவரசனோட நண்பர்களும் காவல் வீரர்களும் அந்த இடத்துலையே ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா கிளம்பி அரண்மனைக்கு வந்து ராஜா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி இளவரசன் காணாமல் போனதை பற்றியும் சொன்னாங்க. கெட்ட தேவதையோட சாபம் பலிச்சதை நினச்சி ராஜா ரொம்பவே வருத்தத்தில் இருந்தார். இளவரசன் பிறந்ததுலேருந்து இவ்வளவு வருஷம் அவனோட கால்கள் தரையில் படாமல் பார்த்துக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் அதை காப்பாற்ற முடியாமல் இப்படி கெட்ட தேவதைகிட்ட இளவரசனை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரால் ஆட்சியிலையும் ஒழுங்காக கவனத்தை செலுத்த முடியலை. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. இளவரசன் என்னைக்காவது ஒரு நாள் கெட்ட தேவதையோட ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு திரும்பவும் பத்திரமா வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவருக்கு இருந்துச்சு. காட்டில் இளவரசனை சுற்றி திடீர்னு ஒரு பனிப்படலம் வந்த உடனே இளவரசனுக்கு தன்னோட நினைவு போயிடுச்சு. அவன் ஒரு நீண்ட மயக்கத்துக்கு போயிட்டான். மயக்கத்திலேருந்து அவன் கண் விழிச்சப்போ அவன் வேற ஒரு இடத்துல இருந்தான். இப்போ அவன் இருந்தது கெட்ட தேவதையோட மாளிகையில். அந்த மாளிகையும் ஒரு மிகப்பெரிய ஏரிக்கு நடுவில் இருந்துச்சு. மாளிகையிலேருந்து ஏரியை தாண்டி போகிறதுக்கு ஒரே ஒரு கயிற்று பாலம் மட்டும் இருந்துச்சு. அந்த கயிற்று பாலமும் எவ்வளவு எடையை தாங்கும்னு தெரியாத மாதிரி ரொம்ப நாளாக பராமரிக்கப்படாமல் இருந்துச்சு. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனேயே இந்த இடத்துலேருந்து தன்னால் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இளவரசனுக்கு வந்துடுச்சு. தன்னை காணாமல் தன்னோட அப்பா எவ்வளவு வருத்தப்படுவார் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவனுக்கு முன்னாடி அந்த கெட்ட தேவதை வந்து நின்றுச்சு. இந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் நான் 22 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன். தண்ணீர்னால என்னோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் உங்கள் அப்பா என் மேலே கொப்பளிச்ச எச்சல் தண்ணீரை துப்பினாரு. அவர் செஞ்ச அந்த தவறுக்கான தண்டனையை இனிமே நீ தான் அனுபவிக்க போற. இன்னிலேந்து நீ எனக்கு அடிமை. நான் சொல்கிற வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலை. நான் கொடுக்கிற வேலைகளை உன்னால் சரியாக செய்ய முடியலன்னா அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நான் கொடுத்த வேலையை சரியாக நீ செஞ்சிட்டா நான் உனக்கு அடுத்து கொடுக்க போகிற வேலைகள் இன்னும் ரொம்ப கடுமையாக இருக்கும். எங்கிட்டேந்து தப்பிச்சு இந்த ஏரியையும் இந்த காட்டையும் தாண்டி போயிடலான்னு மட்டும் நினைக்காத. அது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுது.
இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.